எங்களுக்கு நீர் போதுமானவர் ஆண்டவரே. பிரியமானவர்களே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவர். ஆண்டவரே குறைவுகளிலே நீர் எங்களுக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. பலவீனங்களிலே நீர் எங்களுக்கு போதுமானவர். ஆண்டவரே ஹல்லேலூயா. சோதனையிலே சோர்விலே நீர் எங்களுக்கு போதுமானவர். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீர் எங்கள் வாழ்வுக்கு பலன் தைரியம், நீர் எங்களுக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமா அந்த தேவனுக்கு, நீர் எனக்கு போதும் போதுமானவர். என் வாழ்வின் துணை, என் வாழ்வின் பலன், என் வாழ்வின் தைரியம், என் வாழ்வின் நோக்கம் நீங்க தான் ஆண்டவர, நீங்க தான் அப்பா. உடைய நாமத்திற்கு சபையிலே, கர்த்தருடைய சபையிலே, மனவாட்டி சபையிலே உமக்கு மகிமை கனம் துதி எல்லாம் உண்டாவதாக, உண்டாவதாக. எல்லா ஸ்தோத்திர பலிகளும் உம்முடைய நாமத்திற்கு உண்டாவதாக. எங்களை பலப்படுத்துகிறவ, எங்களை தைரியப்படுத்துகிறவ, சோர்ந்து போகிற பொழுது, சோர்வோடு இருக்கிற பொழுது எங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய சமூகமும் எங்கள் மத்தியிலே தொடக்கத்தில் இருந்து இருக்கிறபடியினால் உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை தொடர்ந்து நடத்துங்க. நத்ரினா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்த தடவை பேசிய சில வார்த்தைகளை நான் தொடர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக தூக்கி வைத்து பார்ப்பது நமக்கு இந்த நாட்களிலே நலமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேசங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே, காலங்கள் இருக்கிற சூழ்நிலைகளிலே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற இந்த நாட்களிலே, கர்த்தருடைய சமூகத்திலே எங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் பார்ப்பது நமக்கு நலமாக இருக்கிறது. வேதத்திலே கடந்த கிழமை பார்த்த பொழுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அறிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கென்று நடந்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள், சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது அவருடைய விசுவாசங்கள் மாறுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே தருணத்திலே ஆண்டவர் சிலருடைய விசுவாசத்தை கண்டு அவர் மகிழ்ந்தார். ஹல்லேலூயா. சிலருடைய விசுவாசம் தேவனுக்கு முன்பாக நீதியாக காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் எவ்வளவுக்கு நம்புகிறோம்? காலம் பொல்லாததா இருக்கிறது, ஆனால் நாம் தேவனை எவ்வளவுத்துக்கு நம்புகிறோம், தேவனை எவ்வளவுத்துக்கு நம்புகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. காலங்கள் நேரங்களும் உலகத்தில் நடக்கிறவைகளும் எங்களை நெருக்குகிற பொழுது, தேவன் அவங்களோடு இருந்தும் நம்முடைய விசுவாசம் தத்தளிக்கிறது, தள்ளாடுகிறது. அதை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு சில சம்பவங்களை நான் முன்வைத்து சீக்கிரம் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தை எழுதின சுவிசேஷம், மத்தை எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனத்தில் இருந்து வாசியுங்கள். ஹல்லேலூயா. கடந்த முறை பார்த்த ஒரு சில வார்த்தைகளோடு நான் சேர்க்க நான் விரும்புகிறேன். வாசியுங்கள்.
உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜனத்தின்மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரியத்து நாட்டில்
சேர்ந்தார்கள். இங்கே இந்த சம்பவம் நாம் எல்லாரும் வாசித்தது, பல தடவை வாசித்திருப்போம். ஆனால் ரகசியம் என்னவெனில், பேதுரு என்கிற சீஷன் இயேசுவோடு நடந்து திரிந்து, இயேசுவோடு தன் வாழ்க்கையை நடத்தி, இயேசுவின் அற்புதங்களை கண்டு, இயேசுவின் அதிசயங்களை கண்டு, இயேசுவின் பிரசங்கங்களை கேட்டு, நன்றாக கர்த்தரோடு நடந்த மனுஷனுடைய வாழ்விலே நடக்கிற ஒரு அற்புதமான காரியம் என்னவெனில், சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது படகில் ஏறி ஒரு பிரயாணம் நடக்கிறது. நம் வாழ்க்கையிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயாணம், நம்முடைய வாழ்வு பரலோகத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயாணம். வாழ்க்கையிலே நாம் சபையிலே இணைந்து கர்த்தருடைய சமூகத்தை பரலோகத்தை நாம் தேடி போய்கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது என்ன நடக்கிறது? இன்றைக்கு காலம் என்ன சொல்லுகிறது? நம் வாழ்விலே நடக்கிறவைகள் என்ன? இவைகளை கண்டு நல்லா ஓடி வந்தவர்கள், வேதம் சொல்லுகிறது நீங்க நல்லா ஓடினீர்களே, உங்களை வஞ்சித்தவன் யார் என்று சொல்லி ஒரு இடத்துல எழுதப்பட்ட, நன்றாக ஓடுவோம், பிரச்சனைகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, சுரங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை, நன்றாக ஓடுவோம். பேதுரு அப்படித்தான், இதுவரைக்கும் நன்றாய் ஓடி வந்தவர், கடலில் மேலே நடக்கிற அளவுக்கு விசுவாசம் இருந்தது. கடலின் மீது நடக்கிற அளவுக்கு பேதுருவுக்கு விசுவாசம் இருந்தது. ஆனா திடீரென்று என்ன நடந்தது? திடீரென்று அவருடைய வாழ்வில என்ன நடந்தது? நம்முடைய வாழ்விலையும் திடீரென்று காரியங்கள் நடக்கிறது, திடீரென்று ஏதோ ஒன்று நடக்கிறது. நம்முடைய விசுவாசம் வஞ்சிக்கப்பட்டு போகிற அளவுக்கு, நம்முடைய விசுவாசம் தள்ளாடுகிற அளவுக்கு ஏதோ ஒன்று நடக்கிறது. என்ன நடக்கிறது? பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் விசுவாசிகள் என்று சொல்லி நன்றாக தைரியமாக சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம். விசுவாசிகள் என்று காலகாலமாக சொல்லி நம்முடைய வாழ்க்கைகளை ஓட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்பப்போது விசுவாசம் என்ன செய்கிறது? உறுதியுள்ள விசுவாசத்தை குறித்து கடந்த கிழமை நாம் நம்பப்படுகிறது உறுதியும் காணப்படாதது நிச்சயமும் என்று சொல்லி நான் கடந்த முறை பேசினேன். பிரியமானவர்களே, இங்கே நீங்கள் பார்த்தால் கடலின் மேல நடக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் கொண்டிருந்த விசுவாசம் அக்கம் பக்கம் நடக்கிறவர்களை பார்த்த பொழுது உடைக்கப்பட்டு போனது என்ன? பேதர் முக்கிய சீஷன், தேவனோடு நடந்தவர், தேவனை கண் முன்பாக பார்த்து அவர் செய்த காரியங்களை கண்ட மனுஷன், திடீரென்று என்ன நடக்கிறது? அக்கம் பக்கம் நடக்கிறவர்களை பார்க்கிறான். காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு அவருடைய விசுவாசத்திலே தடம் பொருள வேண்டிய ஒரு நேரம் உருவாகுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இன்றைக்கு காரியம் என்னவெனில், இன்றைக்கு காரியம் என்னவெனில், அக்கம் பக்கம் நடக்கிறதை நாம் பார்த்து நம்முடைய விசுவாசம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவராயிருப்போம். இயேசுவை பார்த்த பேதுரு, இயேசுவை பார்த்து நடந்த பேதுரு, இயேசுவை பார்த்து தண்ணீரின் மேலே நடந்த பேதுரு இப்பொழுது எங்க பார்க்கிறான், எதை பார்க்கிறான், யாரை பார்க்கிறான்? பிரியமானவர்களே, நீ இயேசுவை மாத்திரம் பார்க்கும் வரைக்கும் உன் விசுவாசம் அசைக்கப்படுவதில்லை. ஆனால் நீ அக்கம் பக்கம் பார்க்கிற பொழுதோ உன் விசுவாசம் உடைக்கப்படுகிறது, தள்ளாடுகிறது என்பதை தெரியாமல் நமக்கு அது தெரிவதில்லை. நம்முடைய விசுவாசம் சோர்ந்து போகிறதும், நம்முடைய விசுவாசம் தள்ளாடுகிறதும் திடீரென்று நமக்கு தெரியாது, சடக்குன்னு பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு விசுவாசி பின்வாங்கி போறதுன்னு ஒரே நாள்லயே நடப்பதல்ல. ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு கிழமை, ரெண்டு கிழமை, ஒரு மாசம், ரெண்டு மாசம், தள்ளாடி 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 ஒரே நாளில் நடப்பதல்ல. பேதுரு இயேசுவையே பார்த்து கொண்டு நடந்தான், கடல் மேலே நடந்து வந்தான், நடந்து வந்தான் இயேசுவை போல. என்றாலும் அவனுக்கு ஒரு பெயர் பாருங்க, இயேசுவை போல கடலின் மேல் நடந்த ஒரு மனுஷன். சொற்ப நேரம் நன்றாய் ஓடுகிறோம், நன்றாக வேலைகளை செய்கிறோம், நன்றாக ஊழியத்தை செய்கிறோம், கத்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறோம். ஆனால் திடீரென்று உலகம் முழுவதும் கொரோனா பெருகுகிறது, திடீரென வாழ்க்கையிலே நாங்கள் விரும்பாத காரியங்கள் வந்து அடிக்கிறது, திடீரென்று பறவைகளிலே பிரச்சனைகள் மோதுகிறது, திடீரென நம்முடைய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போகிறது. இயேசுவை பார்த்த நமக்கோ இன்று அவைகளை பார்த்து அதை சிந்தித்து அதை நோக்கி நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவை விட்டு அசைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நிற்கிறான் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். சபை இந்த காலத்தில் எச்சரிக்கை உள்ளதாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் சபை எழும்ப வேண்டும். இன்றைக்கு சபைகள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, சபைகள் மூடுவதும் சபைகளை திறப்பதும், சபைகளை மூடுவதும் சபைகளை திறப்பதும், அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, கர்த்தரையே நம்பி கர்த்தருக்கென்று வாழ தங்கள் வாழ்க்கைகளை அர்ப்பணித்தவர்களுடைய நிலைமைகள், அவருடைய விசுவாசம், அவருடைய ஓட்டங்கள் இன்னைக்கு எவ்வளவு குடைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் அறியோம். ஆனால் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. மற்றவர்கள் எங்கள் விசுவாசத்துக்கு பொறுப்பல்ல. மற்றவர்கள் என்னுடைய விசுவாசத்தை காக்க முடியாது. என் விசுவாசத்தை காக்க என்னாலே மாத்திருந்தான் முடியும். நடக்கிற சம்பவங்கள், நடக்கிற காரியங்களை வைத்து என் விசுவாசத்தை நாம் கர்த்தருக்கு முன்பாக சரிப்படுத்த வேண்டும். நாம் சொல்ல முடியாது. இங்க என்ன அந்த வார்த்தை சொல்லுகிறது? 30 வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையே, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான்.
முதல்ல ஆண்டவரை பார்த்து என்ன தெரியுமா கேட்டார்? நீரே ஆனால் நானும் நடப்பதற்கு எனக்கு அனுமதி தாரும் ஆண்டவரே. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, காட்டு பலமாய் அடிக்கிறதை கண்டு அவன் மாண்டு போகையில என்னை ரட்சியும் ஆண்டவரே. யாரு? பேதுரு. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்துல மாண்டு போகிறதும், முன்னுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னுக்கு இருக்கிற விசுவாசம், ஒரு செகண்டுக்கு பின்பாடு இருக்கிற விசுவாசத்தையும் நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து நம்முடைய வாழ்விலே நன்மையானதை எடுத்துக்கொண்டு போவது நமக்கு நலமாக இருக்கும். செகண்ட்ல அவனுடைய வாழ்வு மாறுகிறது. ஒரு நொடிப்பொழுதுல அவனுடைய வாழ்வு மாறுகிறது. ஏன்? கிறிஸ்துவை விட்டு அவனுடைய பார்வை மாறியது. இயேசுவை விட்டு இன்னைக்கு நான் உங்களை கேட்கவா, தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசியே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, நம்முடைய பார்வை யார் மீது இன்றைக்கு இருக்கிறது? இந்த நாட்களில் யாரை நாம் பார்க்கிறோம்? இயேசுவையே நாம் பார்க்கிறோமா? அல்லாவிட்டால் நடக்கிறவைகளை, நடந்து கொண்டு இருக்கிறவைகளை பார்த்து கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் மங்குகிறதா? இன்றைக்கு உங்கள் விசுவாசம் தேவனுடைய சமூகத்தில், கர்த்தருடைய பலிபீடத்தில் வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். எத்தனை வருஷமும் நான் விசுவாசிதான், இத்தனை காலமாக நான் விசுவாசிதான், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரிடத்தில் வருகிறோம், எல்லாம் சரி. ஆனால் விசுவாசம் என்றது நம்பப்படுகிற உறுதியும், உறுதியும் காணப்படாதது நிச்சயம். உறுதி என்பது வேறு, உறுதியானது, இடாப்பிடியானது. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஆராயுங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து, நடக்கிறவைகளை பார்த்து பயப்படாதீர்கள். பயம் உங்கள் விசுவாசத்தை தள்ளாட செய்யும். அநேக இடங்கள்ல வேதத்துல நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள் சொல்லி வசனம் இருக்கிறது. பிரியமானவர்கள், நாம் இன்றைக்கு எதை கண்டு பயப்படுகிறோம் நமக்கு தான் தெரியும். உங்கள் வாழ்விலே எது உங்களை பயப்படுத்துகிறது என்பது உங்களுக்கு தான் தெரியும். நடக்கிறது என் வாழ்விலே அருகிலே வருகிறவைகளை பார்த்து பயந்து, விசுவாசம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பயப்பட முடியாது, பயப்படக்கூடாது. பயப்பட்டால் நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போய்விடும். அதான் இங்கே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இவ்வளவு சம்பவத்திலையும் இயேசு அவர்களோடு இருக்கிறார். அது ஆச்சரியமானது. நான் போன முறை பார்த்தோம், லாசருவை எழுப்ப வருகிற பொழுது சகோதரிகள் என்ன சொன்னாங்க, நீங்க இங்க இருந்திருந்தா, நீங்க இங்க இல்ல, அதனால எனி லாசருவை எழுப்ப முடியாது. அதான் அவருடைய விசுவாசம், அவருடைய விசுவாசம் அதுலதான். ஆனா இயேசுவை நல்லா தெரியும் அவர்களுக்கு. ஆனா இங்க இயேசு அவர்களோடையே இருக்கிறார், பேசுகிறான் இயேசுவோடு. பேதுரு, நீரே ஆனால் நான் நடக்க போறேன் ஆண்டவரே, கடலின் மேல நடக்கிறேன். பாட்டுகளை படித்து, கரங்களை தட்டி, கும்மி அடித்து, கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது இதனுடைய தாய்ப்பரியம் நமக்கு தெரிவதல்ல. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார் என்று நாம் படிக்கிற பொழுது நாம் சிந்திப்பதில்லை. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் வாழ்வில் செயல்பாடு சிலது நடக்கிறது. கிறிஸ்து நம்மளோடு இருக்கிற பொழுதும் நம்முடைய விசுவாசம் தள்ளாடுகிறது. அன்னைக்காவது படகில இயேசு இருந்தார், இன்றைக்கு நமக்குள்ளே இயேசு இருக்கிறார். அது மிகப்பெரிய ரகசியம், பாக்கியம். அப்படி இருந்தும் என்ன நடக்கிறது? நடக்கிறவைகளை பார்த்து உலகத்திலே நடக்கிறதை பார்த்து, நம்ம குடும்பத்திலே நடக்கிறதை பார்த்து விசுவாசம் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? இந்த இரவிலே இந்த நாளிலே நம்முடைய விசுவாசத்தை சீர்தூக்கினால் நமக்கு அது நல்லது. நாங்கள் விசுவாசிகள் தான், கர்த்தரை நம்புகிறவர்கள் தான், சபைதான். ஆனாலும் இன்றைக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டார்கள், அநேகர் கிறிஸ்துவை விட்டு பிடுங்கப்பட்டு போய்விட்டார்கள், அநேகர் தேவனை விட்டு இழுக்கிண்டுபட்டு போய்விட்டார்கள். காரணம் எது? காரணம் யார்? நடந்தவைகள், நடந்து கொண்டு இருக்கிறவைகள், இனி நடக்க போகிறவைகள் எல்லாவற்றுக்கும் அவர்களால் நின்று பிடிக்க முடியவில்லை பிரியமானவர்களே. ஆனால் நீயும் நானும் கிறிஸ்து வரும் வரை நிற்க வேண்டுமே ஆனால் எங்கள் விசுவாசம் முக்கியம். நீ நானும் தேவனோடு நடக்க வேண்டுமே ஆனால் அந்த விசுவாசம் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. இந்த வெதர்லே அநேகர் நீங்க வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆகையினாலே காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு பேதுரு, இயேசுவை பார்த்த பேதுரு, அங்கும் இங்கும் பார்த்து, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நடக்கிறவைகளை பார்த்து பயப்படாத. உன் குடும்பத்தின் வாழ்விலே, உன் பிள்ளைகளின் வாழ்விலே, உன் சபையின் வாழ்விலே, ஊழியத்தில உலகத்திலே நடக்கிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள். நீங்கள் பார்க்க வேண்டியது இயேசுவை மாத்திரம், இயேசுதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேதுரு இயேசுவை மாத்திரம் பார்த்திருந்தா பெரிய இடத்தை பிடித்திருப்பான். இந்த மனுஷன் பெரிய இடத்தை பிடிச்சிருப்பான். இவன் கடலின் மேல் நடந்தது அறவாசி தான், உண்மை. அறவாசியில விழுந்துட்டான், அறவாசி தண்ணிக்குள்ள மாண்டுட்டான். இன்னைக்கு என்ன நடக்கிறது? கிறிஸ்துவை பார்க்காத பொழுதும், கிறிஸ்துவை நோக்காத பொழுதும் பிரச்சனைகள் எங்களை விழுங்குகிறது, எங்களை பிரச்சனைகள் மேற்கொள்ளுகிறது. விசுவாசிதான், விசுவாசிதான். 30 வருஷம், 40 வருஷம் விசுவாசத்தில் நடந்தவர்கள் தான். ஆனா நாம பிரச்சனைகளை பெருளாக பார்க்கிற பொழுது கிறிஸ்துவை சின்னதாக மாற்றி விடுகிறோம். ஒன்று. இரண்டாவது, கிறிஸ்துவை விட்டு நம்முடைய பார்வை மாறுகிற பொழுது பிரச்சனைகள் நம்மளை மேவுகிறது. இவைகள் மேகிற பொழுது விசுவாசம் உடைக்கப்படுகிறது, விசுவாச கப்பல் உடைக்கப்படுகிறது. நாங்கள் மாண்டு போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்கள், 31வது வசனம் வாசிங்க சிஸ்டர்.
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது.
பிரியமா, உடனே இயேசு கரந்து பிடிச்சிட்டான். இயேசுக்கு தெரிஞ்சிட்டது இது பிடிக்கலையோ இவன், சரி எட்டு பிடிச்சிட்டார். இயேசு கரத்தை பிடிச்சு என்ன தெரியுமா சொல்லுறார்? அற்ப விசுவாசியே. யாரை பார்த்து சொன்னார்? பேதுரு. யார்? இயேசுடைய நம்பிக்கை. யார்? சீஷர்களே ஒருவன். யார்? இயேசுவாலே அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். நாம் எல்லாரும் இயேசுவாலே அழைக்கப்பட்டவர்கள். அங்கே அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆண்டவர் அடி பிடிச்சார் பாரு. ஹல்லேலூயா. அமிழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன், மாண்டு கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன். ஏன் தெரியுமா? பார்வைகள் தவறிவிட்டது. பார்க்க வேண்டிய இடத்தை நாம் பார்க்கவில்லை. இயேசுவை நாம் பார்க்காத பொழுது நாங்கள் மாளுவதற்கு இடம் இருக்கிறது. எங்களுடைய விசுவாசம் உடைக்கப்படுவதற்கு இடம் இருக்கிறது. பிரியமானவர்களே, எங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராயுங்கள். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராயுங்கள். முடிவு பரியந்த நிலை நிற்குமா? கிறிஸ்து வரும் வரைக்கும் அதை காத்துக்கொள்ள முடியுமா? நான் நிற்கிறோம் நிற்கிறோம் என்று உடைக்கப்பட்டு தள்ளப்பட்டு விழுந்து போகாத படிக்கு நம்முடைய விசுவாசம். பிரியமானவர்களே, நாம் அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறோம். உங்கள் விசுவாசத்தை குறித்து கவலைப்படுங்கள். உங்கள் விசுவாசத்தை குறித்து சிந்தியுங்கள். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே. யாரு? பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது? 100 அதிபதியை பார்த்து இயேசு சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை. இங்க பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அற்ப விசுவாசினி, அற்ப விசுவாசி. உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசம் அற்ப விசுவாசம் என்று சொல்லி உங்களை மடங்கடிக்க நான் சிந்திக்கவில்லை. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் காலங்கள் உலகத்தை சுற்றி பார்க்கிற பொழுது எல்லா பிரச்சனையும் வேதனையும் கண்ணீரும் கவலையும் சோதனையும் உபத்திரவங்களும் மரணங்களும் இருக்கிற பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இன்னும் நாம் கர்த்தரை நெருங்குகிறோமா? இன்னும் நாம் கர்த்தரை நேசிக்கிறோமா? இன்னும் நாம் கர்த்தரிலே அன்பு கூறுகிறோமா? இன்னும் நாம் கர்த்தரை வைராக்கியம் கொண்டு நம்புகிறோமா? அல்லாவிட்டால் ஏதோ ஏதோ. அதை விட கர்த்தருடைய நம்பிக்கை, அல்லாவிட்டால் விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்கிறதா? அல்லாவிட்டால் பிரச்சனைகள் நிறைந்திருக்கிறதா? எது? எது எது நிறைந்திருக்கிறது? எவ்வளவுக்கு கத்திரி இன்னைக்கு மனுஷர்களை நம்புகிற அளவுக்கு நாம் கிறிஸ்துவை நம்புகிறோமா? நம்பிக்கை குறித்து பேசின பொழுது நான் பேசினேன், மனுஷர்கள் நம்பாதே நம்பாதே, ஆனால் கிறிஸ்துவை நம்பு என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய நம்பிக்கை எதன் மேலே? இயேசுவின் மேலே இருக்கிறதா? இன்னும் இருக்கிறதா? இன்னும் மேலும் இன்னும் மென்மேலும் உங்கள் விசுவாசம் இன்றைக்கு பெரிதானால் நலமாயிருக்கும். உங்கள் விசுவாசம் இன்றைக்கு வட்டிப்படைந்தால் நலமாயிருக்கும். விசுவாசத்திலே நீங்கள் இன்றைக்கு வைராக்கியம் கொண்டால் நலமாயிருக்கும். கர்த்தரை நம்பு. எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் துன்பமும் துயரமும் வேதனையும் ஓ கர்த்தரை நம்பு, இயேசுவை நம்பு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே பிரச்சனைகள் மேவுகிறது, காரியங்கள் மேகுகிறது, நடக்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறது, உலகத்தில் நடக்கிறவைகள் இடம் பிடிக்கிறது, சோர்ந்து போகிறோம், கவலைகளை உடைந்து போகிறோம், எதிர்பார்ப்புகள் மாறுகிற பொழுது நம்பிக்கைகள் உடைந்து போகிறது. ஆனா பேதுருவான பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசி. அல்லேலூயா. எப்படியே இருக்கிறதுக்கு பிரியமானவர்களே, நேற்றைக்கு நீ கடல் மேலே நடந்திருக்கலாம், முந்தநாள் நீ கடல் மேலே நடந்திருக்கலாம், போன வருஷம் நீ கடல் மேலே நடந்திருக்கலாம், அதற்கு முதல் வருஷம் எரிகோவை நீ விழுத்தியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இப்ப என்ன, இன்றைக்கு என்ன விசுவாசம் எப்படி இருக்கிறது? என் விசுவாசம் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு அதை சரிப்படுத்தப்பட்டு கர்த்தரை இன்னும் நம்புகிற அளவுக்கு என் இருதயத்தில் விசுவாசம் பட்டி எரிந்தால் நலமாயிருக்கும் ஐயா, நலமாயிருக்கும். விசுவாசிதான் சொல்லிட்டே போக வேண்டியதுதான். விசுவாசி 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 விசுவாசி. விசுவாசிகள் என்பது ஒன்று, கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, உறுதியுள்ள நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உறுதியுள்ள நம்பிக்கை, நம்பப்படுகிறது உறுதி, காணப்படாதது நிச்சயம். கர்த்தர் செய்வார், இயேசு செய்வார். உலகம் மாறுகிறது, பிரச்சனைகள் அதிகரிக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, குறைவுகள் இருக்கு, ஆனால் அவர் என்னை நடத்துவார் என்பதை இன்றைக்கும் உறுதிப்படுத்தி கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. கர்த்தர் நன்மையை உனக்கு செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நன்மைகளை உங்களுக்கு செய்யவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விசுவாசத்தை குறித்து நான் பார்த்து அதுக்கு பின்பாலே இன்னும் நேரம் இருந்தால் நாங்கள் பார்க்கலாம். மாற்கி இரண்டாவது அதிகாரம், அருமையான ஒரு சம்பவம் அதில் இருக்கிறது. நான் விரும்பி பிரசங்கித்த ஒரு காரியம் அது. முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். மாற்கு இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாத படிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம்
சொல்லுகிறான். சம்பவத்தில் மிகவும் முக்கியமானது யார் தெரியுமா? இந்த நான்கு நபர்கள். என்ன மனுஷர்கள் இல்லையா? நான்கு நபர்கள் ஒரு மனிதனை தூக்கி கொண்டு இயேசு வண்டை வருகிறார்கள். நாங்களும் அநேகரை இயேசு வண்டை கூட்டிக் கொண்டு வருகிறோம். நாங்களும் அநேகரை இயேசு வண்டை வாருங்கள், சபைக்கு வாருங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தரை இயேசுவை தேடுங்கள், இந்த நாட்கள் பொல்லாதது என்று பலதை சொல்லி இயேசு வண்டை கூட்டிக் கொண்டு வருகிறோம். ஆனால் இவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள், இவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். இவருடைய விசுவாசம் பெரிது. இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இயேசு இன்றைக்கு என்னுடைய விசுவாசத்தை கண்டால் என்ன சொல்லுவார், என்ன செய்வார்? பிரியமான தேவனை நாம் ஆராதிக்கலாம், கர்த்தரை நன்கு ஆராதிக்கலாம். அதை குறித்து நான் பேசவில்லை. விசுவாசம் என்பது கிறிஸ்துவை நம்புவது. என்னை வாழ வைப்பார், என்னை இந்த பொல்லாத நாட்களிலே நடந்து செல்வார், பிரச்சனையிலிருந்து நீக்குவார், இந்த காரியங்கள் கனனால் நீடிக்காது, அவர் எனக்கு நன்மை செய்வார் என்று நம்புகிற உறுதி இருக்கு பாருங்க. அது எவ்வளவு எங்களிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு மனிதர்கள் உதவி செய்வார்கள், மனிதர்கள் நன்மை செய்வார்கள், மனிதரிடத்தில் ஏதாவது நன்மைகள் உண்டாகும், அதிகாரத்தில் இருக்கும் என்று சொல்லி நாம் நினைத்து உறவுகள் ஏதாவது செய்வார்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது செய்வார்கள் என்று நாம் எதை நம்புகிறோம்? அதுக்கு மேலாக பணம், பட்டம், புகழ் என்று அது ஒரு பக்கம். ஏசி அவர்கள் விசுவாசத்தை கண்டு இந்த நாலு பேரும் செய்த காரியம் இருக்கு பாருங்க, ஆச்சரியம் தான். அவருடைய விசுவாசம் அவ்வளவுத்துக்கு கிரியை செய்கிறது. அதுக்கு அவர்களுக்கு அல்ல, இன்னும் ஒருவனுக்கு, இன்னும் ஒரு நபருக்கு விசுவாசம் எப்படி கிரியை செய்யறது தெரியுமா? நாலு பேரும் சேர்ந்து கூறிய பிச்சு அது கூடாத அவங்க இறக்குறான் நடுவில். எவ்வளவு தைரியம், எவ்வளவு ஒரு தைரியம் உள்ள விசுவாசம் தெரியுமா? இது சுமந்துட்டு வந்தது அதோட வச்சுட்டு போயிலப்பா, இந்த பாரு கொண்டு விட்டுட்டேன், என் இயேசுவாச்சு நீ ஆச்சு. இயேசுவை கண்டியா காண இல்லையா? இயேசு ஜபம் பண்ணினாரா இல்லையா? இயேசு சுகப்படுத்தினாரா இல்ல? அது இல்ல. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? இயேசு எப்படியாவது இந்த திமிர்வாத காரனை சுகப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபையிலே அநேகர் அற்புதங்களை நாடி வந்ததுண்டு, அதிசயங்களை நாடி வந்ததுண்டு. ஜெபம் பண்ணி ஆரோக்கியம் அடைந்த பொழுது கடந்து சென்று விட்டார்கள். பிசாசு பிடித்தவர்கள் இங்கே கொன்றப்பட்டார்கள். பிசாசு துரத்தியிருந்து அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். ஏன்? அவர்கள் வந்ததெல்லாம் அற்புதத்திற்கு மாத்திரமே. ஆனால் நாங்கள் அப்படி இருக்க முடியாது. நாங்கள் அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், இயேசுவை மீது நம்பிக்கை உள்ளவர்கள். அற்புதத்தை விட அற்புதங்களை செய்கிறவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் வாழுகிறோம். எங்கள் விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பிரியமானவர்களே, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு கர்த்தரை நான் நம்ப வேண்டும். என்ன சொல்லுகிற தெரியுமா? என கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரியை பிரித்து திறப்பாகி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். உங்களால செய்ய முடியுமா? இன்னைக்கு உங்க விசுவாசம் இந்த விதத்தில் கிரியை செய்ய முடியுமா? இப்படி ஒரு காரியத்துக்கு நாங்கள் பாடுபட முடியுமா? இங்கே அவருடைய விசுவாசத்தை தான் அவர்கள் அவர்கள் செய்த உதவி என்று நாம் அதை கருத முடியும். அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை. அவங்க தூக்கிட்டு வந்தாங்க, வச்சிட்டு போனா அது உதவியப்பா. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? கூறிய புலந்து ஆச்சரியமான ஒரு விசுவாசம் இல்லையா? இந்த விசுவாசத்தை அவர் கண்டு என்ன தெரியுமா சொன்னார்? இவர்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும். என்னுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது என்ன தெரியுமா? அந்த திமிர்வாத காரணத்துக்கு அற்புதம் செய்தாரோ இல்லையோ, இவருடைய விசுவாசம் இருக்கு பாருங்க, அதற்கு ஏசி அற்புதத்தை செய்ய வேண்டும். நாலு பேர் இறங்கினாங்க, யோசிங்க, பிச்சு இறக்கினாங்க. அவன் எவந்த வீடோ பிச்சு நடுவில் இறக்கி சொன்னாங்க, இயேசுவே இவரை நீ சுகப்படுத்த. இதற்கு பெயர் விசுவாசம். எங்கள் விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? எவ்வளவு தூரம் நம்முடைய விசுவாசம் கிரியை செய்யும்? எவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் நடந்து செல்வோம்? எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசத்தின் அடிப்படையிலே நாங்கள் செயல்படுகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க செயல்பட்டாங்க, கூறிய பிச்சுட்டான். அன்னைக்கு மாத்திரம் அற்புதம் நடக்கலன்னு சொல்லிட்டு அந்த நாலு பேருக்கும் கல்லறிஞ்சா அறிஞ்சிருப்பாங்க. அந்த நாட்கள் என் சொந்த வீடு, என் கூறிய பிச்சு போட்டியப்பா. அவங்க அது முக்கியப்படும் இல்லை. அவங்க என்ன தெரியும், எப்படியாவது இவன் குணமடைய வேண்டும், எப்படியாவது இவன் எழுந்து நடக்க வேண்டும். அதுதான் எங்க நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். தூரத்தில் இருந்து அவனை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஓ, கடைசி நிமிஷத்துல எங்கள் விசுவாசம் குண்டு போகாத படிக்கு கூறிய பெரு சதா இயேசு கூட ஆச்சரியப்படுகிற அளவுக்கு விசுவாசம். உங்களுக்கு ஆபிரகாமின் விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக கண்டார் என்று சொல்லி கடந்த முறை வாசித்தோம். எங்கள் விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எங்கள் விசுவாசம் இன்னைக்கு மற்றவர்கள் பார்த்து எங்கள் விசுவாசத்தை மெச்சலாம், சபையில இருக்கிறவர்கள் எங்களை பார்த்து எங்கள் விசுவாசத்தை மெச்சிக்கொள்ளலாம். ஆனா இயேசு எங்க விசுவாசத்தை பார்த்து மெச்ச முடியுமா? மெச்ச முடியுமா? நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசம் மேன்மையானது. இந்த நாலு பேருடைய விசுவாசம் மேன்மையானது. என்னுடைய விசுவாசம் இந்த விசுவாசத்தோடு நிற்க முடியுமா சொல்லுங்க? பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள், காலகாலம் தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஆனால் எங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? நான் ஏன் இதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறேன்? இந்த காலத்திலே இவைகள் முக்கியமானவைகள். இந்த நாட்கள் பொல்லாததாக இருக்கிறது, நடக்கிறது எல்லாம் தீமையாகவே இருக்கிறது, நடக்கிறதெல்லாம் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கிறது. இதன் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் விசுவாசத்தில் நின்று கர்த்தரை நம்பி, கர்த்தருக்காய் வாழ்ந்து, கர்த்தருக்காய் ஓடி, கர்த்தருக்காய் உழைத்து, கர்த்தரோடு சேரும் வரைக்கும் அவர்கள் சபையிலே நாட்டப்பட்ட மரங்களைப் போல நிற்க வேண்டும். பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். விசுவாசிகளோ அதை அறியாமல் இருக்கிறார்கள், அதை புரியாமல் நடந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள். அவர் அற்புதம் செய்யும் வரைக்கும் அவரை நம்புங்கள். அவரை விடாதிருங்கள், அவரை விடாதிருங்கள். அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் வரைக்கும் இந்த நாலு பெயரை போல ஒரு பாருங்க, உங்க வாழ்க்கையிலே ஆட்களை சம்பாதிங்க. ஆனா இப்படிப்பட்ட நாலு பேரை சம்பாதிங்க. நான் ஒரு தடவை ஜுத் மீட்டிங்ல இதை குறிச்சு பிரசங்கம் பண்ணேன், அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ தெரியாது. ஃபியர் குட் ஃப்ரெண்ட் என்று சொல்லி தலையங்கம் வைத்து இதை பிரசங்கம் பண்ணினேன். நாலு நண்பர்கள் எங்கடாப்பா எப்படியாவது இந்த இவன் எழும்பி நடந்தா போதும் எனக்கு, அந்த நல்ல எண்ணம் இருக்கு பாருங்க, அந்த நல்ல தருணம் இருக்கு பாருங்க, அந்த நல்ல விசுவாசம் இருக்கு பாருங்க. அது இயேசுவையே அசைத்தது. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இயேசு திமிர்வாதனை கண்டு அல்ல, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு செய்தார் ஒரு அற்புதம் பாருங்க. ஆச்சரியம், எங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது. எங்கள் விசுவாசத்தை இன்றைக்கு பார்த்து கர்த்தர் நன்மையை செய்வாரோ, எங்கள் விசுவாசத்தை கண்டு இன்றைக்கும் குடும்பத்திலே கர்த்தர் நன்மையை செய்வாரோ, எங்கள் விசுவாசத்தை கண்டு இன்றைக்கு சபையிலே கர்த்தர் நன்மையை செய்வாரோ, எங்கள் விசுவாசத்தை கண்டு மற்றவர்களுக்கு கர்த்தர் நன்மையை செய்வாரோ, எங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது. உலகத்தின் காரியங்களை கண்டு விசுவாசம் தத்தளிக்கிறது, தள்ளாடுகிறது. ஏன் ஆண்டவரே, எதற்காண்டவரே, வேணா ஆண்டவரே. பிரியமான தேவன் பிள்ளைகளே, கடந்த ரெண்டு தடவையும் ஒவ்வொருத்தாலே சொன்னேன் ஒரு வார்த்தை, இந்த நாட்களிலே கஷ்டப்பட்டு கர்த்தரை தேடுங்கள், கஷ்டப்பட்டு கர்த்தரை தேடுங்கள். இந்த நாட்களில் நடக்கிறது அதையும் இதையும் பார்த்து அதையும் இதையும் கேட்டுவிட்டு ஏனோ தானோ அலட்சியமா இருக்காதுங்க. இந்த நாட்களிலே, முக்கியமாக இந்த நாட்களிலே கர்த்தரை கஷ்டப்பட்டு தேடுங்க. இல்லையா, நிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுகிற நாட்கள் வரும், அதை யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு உங்களை யாரை கேட்டாலும் உங்களுக்கு தேவனோடு நல்ல தொடர்பு இருக்கிறது என்று தான் சொல்லுவீர்கள். பேதுருவை கேட்டாலும் அதைத்தான் அவர் சொல்லி இருப்பார், எனக்கு நல்ல தொடர்பு இருக்கிறது, இயேசு கடலின் மேல் நடந்தது எனக்கு தெரியுமா. உங்களை நாம் கேட்டால் இதைத்தான் சொல்லுவீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது. ஆராயுங்க, சிந்தியுங்க, சீர்தூக்கி பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையை விட மனிதர்கள் மீதும் பொருள்கள் மீதும் காரியங்கள் மீதும் நம்முடைய நம்பிக்கையை வைத்து, தேவைகளின் மீது நம்பிக்கையை வைத்து, ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தரை தேடுகிற ஒரு நம்பிக்கை, நன்மைகளுக்காய் வேதம் சொல்லுகிறது இம்மைக்காக மாத்திரம் அல்ல, மகிமைக்காகவும் அவரை தேடுங்கள். நாம் எதற்கு கர்த்தரை தேடுகிறோம், எதற்கு கர்த்தரை நம்புகிறோம், என்ன அவசியத்தில் நாம் கர்த்தரை தேடுகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து நம்முடைய விசுவாசம் இந்த நாளிலே வட்டி படைந்தால் நலமாயிருக்கும். பிரியமானதே வந்து பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எப்படியே வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்து கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதுக்குள்ளே உங்களுடைய நூலை கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க, அதுக்குள்ளேயே உங்களுடைய நூலை கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, ஒரு சில வசனங்களை நான் வாசித்து 8வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 11:8,
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
திருப்பி வாசிங்க,
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
இதுல ரெண்டு காரியம், பிதா தேவன் ஆபிரகாமை நோக்கி என்ன தெரியுமா சொன்னா, அந்த வசனத்துக்கு போமா, இந்த வசனத்தை வாசிச்சாதான் அந்த பக்கத்துல என்ன இருக்கு தெரியும் இல்லையா. வாசிங்க, ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து 4 வசனங்கள் இருக்கிறது வாசிங்கள். இந்த பக்கத்துல நூலை போட்டு கொள்ளுங்கள், அங்க திரும்பி வர வேண்டிய இருக்கும் இந்த பக்கத்துக்கு. வாசிங்கள், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிங்கள்.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான்.
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. என்ன எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். விசுவாசத்தினாலே ஆபிரகாம், 8வது வசனம்,
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட
போது
கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
பிரியமானவர்களே, விசுவாசம் ஒன்று ஒன்று செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே கீழ்ப்படிதல் ஒன்று ஒன்று செயல்பட வேண்டும். எல்லாவற்றையும் செயல்பட முடியாது. ஆபிரகாமுடைய வாழ்விலே எபிரேயர்ல எழுதப்பட்டிருந்தது, அது எல்லாவற்றுக்கும் அவள் கீழ்ப்படிந்து செயல்பட்டார். விசுவாசத்திலே கீழ்ப்படிதல். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை விட்டு புறப்படு, உன் குடும்பத்தை விட்டு புறப்படு, உன் ஊரை விட்டு புறப்படு, நான் காட்டுகிற தேசத்திற்கு போ. எங்க விசுவாசம் என்பது பிரியமானவர்களே, பிளான் பண்ணி செய்வதொண்டு அல்ல, நம்பிக்கைக்குரிய தருணங்கள் இருக்கிற பொழுது செயல்படுவதல்ல. நாலு காரியம் கைகூடி வரும் என்பதனாலே கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அவர் செய்வார் என்று அந்த விசுவாசத்தை குறித்து நான் பேசவில்லை. ஆபிரகாமின் விசுவாசம் ஒரு வித்தியாசமானது. விளங்குறதா நான் என்ன சொல்லுகிறேன்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான விசுவாசங்கள் இருக்கிறது. ஆராய்ந்து பாருங்கள், சாத்தியங்கள் இருக்கிற பொழுது கர்த்தர் தான் செய்தார் என்று கர்த்தர் மீது பழியை போடுவதுண்டு. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்திக்கலாம். ஒரு காரியம் எனக்கு கிடைக்கும் என்று சாத்தியங்கள் இருக்கிற பொழுது என்ன சொல்லுகிறோம்? கர்த்தரால் வந்தது, கர்த்தர் எனக்கு கொடுத்தா, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தா. ஆனால் ஆபிரகாமின் விசுவாசமோ ஒன்றும் இல்லை. போற இடமே தெரியாமல் நிற்கிற ஒரு மனுஷன், எங்க போற தெரியாது, எங்க போற தெரியாது. இன்றைக்கு கூட நீங்க ஒருவர் வந்த எங்க இடத்துல கேட்டீங்கன்னு சொன்னா, பிரதர் நான் போறேன், நாங்க சொல்றது என்னவெனில் நீங்க எங்க போறீங்க, தெரியாம போகாதீங்க, அதை நாங்க சொல்லுவோம். ஏன்னா எங்களுடைய அறிவு அவ்வளவுதான். பிரதர் இப்படி கண்மூடித்தனமாக போகாதீங்க. ஆபிரகாம் மாத்திரம் போனா பரவாயில்ல, குடும்பமே போக வேண்டும். விசுவாசத்தின் செயல்பாடுகள் வழங்குறதா. நான் இன்றைக்கு உபட்டாலையும் பேசினேன், இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கர்த்தருடைய நாமத்திலே போய் ஊர் ஊராக இருந்து அடுத்த நாள் ஆகாரத்துக்கு கர்த்தரை நம்பி இருந்து ஊழியம் செய்கிற ஊழியங்கள் ஏராளம் இருக்கிறது. அவர்கள் என் விசுவாசத்தை விட பல மடங்கு மேன்மையானவர்கள். நான் சிந்திக்கிறது உண்டு, அவர்கள் எதை நம்பி போனார்கள்? வாலிப வயசுலேயே அநேகர் போய் ரோட்டில் நிற்கிறார்கள், அடுத்த நிமிஷம் அடுத்ததுன்னு எங்களுக்கு தேவையில்லை. இயேசுதான் வாழ்வு, இயேசுதான் வாழ்க்கை. ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்ற? புறப்படு. எங்க புறப்படு? எங்க புறப்படு? நட. வீட்டுக்காரங்க அம்மாவுக்கும் சொன்னா என்ன சொல்லி எல்லாம் சரிப்படுத்தி வலிக்கிட்டானோ உனக்கு தெரியல. ஆனா விசுவாசத்தின் உச்சக்கட்டம் இது. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? ஒரு இடம்பலம் தெரியாமல் புறப்பட்டு போகிறார். ஆவிக்குரியவரிடத்துல கேளுங்க, இப்பத்து ஆவிக்குரிய சரி வராது. என்ன பிரதர், ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க ஆண்டவரிடத்துல, சொல்லணும் ஆண்டவர் ஏதாவது, சும்மா செய்யக்கூடாது. நாங்களும் தான் சொல்லுவோம், அப்படி செய்யாதீங்க. ஆனா கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து செயல்பட்டானா? உங்க ஞானத்துல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இதே ஒரு காரியத்தை நான் இன்னும் ஒருவருக்கு சொல்றேன். பிரதர் உங்களை வலிக்கிற சொல்றாரு ஆண்டவர். எங்க தெரியாது, போ பிரதர், ஜெபம் பண்ணுங்க. நீங்க எல்லாம் என்ன இதை கேட்டு என்ன சொல்லுங்க? ஜெபம் பண்ணுங்க. பிரதர் அப்படி செய்யாதீங்க, கீழ்ப்படிஞ்சிடாதீங்க, நடந்துடாதீங்க, போயிடாதீங்க. ஆனா இவைகளுக்கு மாறாக ஒரு மனுஷன் செய்தான். ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், போக சொல்லி சொல்லி இருக்கிறார். பிரியமானவரே, விசுவாசம் என்பது என்ன என்பதை குறித்து உங்கள் இருதயத்திலே நான் கிளற விரும்புகிறேன். நம்பிக்கை என்பது எப்படி எந்த காலத்திலே கிரியை செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்கள் உள்ளத்திலே நான் கிளற விரும்புகிறேன். இந்த பொல்லாத நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற நாம் இறுதி வரைக்கும் சாத்தியங்கள் இல்லாத பொழுதும், நன்மைகள் இல்லாத பொழுதும், ஆசீர்வாதங்கள் இல்லாத பொழுதும், வழிகள் இல்லாத பொழுதும் கர்த்தரை நம்ப வேண்டிய அளவுக்கு நம்பி மிதித்து நடவுங்கள், செயல்படுங்கள். கர்த்தரை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள், ஆண்டவரை நம்புங்கள். ஆபிரகாம் விசுவாசத்திலே அவர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து விசுவாசத்திலே செயல்பட்டான். விளங்குறதா? எங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? விசுவாசம் என்பது ஏறு இறங்கிக் கொண்டே இருக்கும். என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன், ஒரு செய்தியை கேட்கிற பொழுது விசுவாசம் உச்சக்கட்டத்திலே இருக்கும், வீட்டை போன பொழுது அதே விசுவாசம் கீழே விழுந்து கிடக்கும். செய்தியின் உற்சாகத்திலே அநேக முடிவுகள் எடுப்பதுண்டு, ஆனால் செயல்படுத்துவதில்லை. இந்த இடத்துல இருந்து ஆண்டவரை இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று சொல்லி ஏன் செய்தி நம்முடைய இருதயத்தை போட்டு குலுக்குகிறது? ஆனால் வீடு போன உடனே அவைகள் எல்லாம் மறைந்து போய்விடும். ஆபிரகாமோ
கர்த்தர் சொன்னதை செய்தான். என்ன சொன்ன? அஞ்சு நாளைக்கு ஒரு இடத்துல போய் ஊழி செய்துட்டு வாங்க பரவாயில்லப்பா, நீ போ, நான் காட்டுகிற தேசத்துக்கு போ. எந்த தேசம்? நீ போ முதல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படிப்பட்ட மிஷினரிகள் இப்படி புறப்பட்டு சென்று தங்கள் வாழ்க்கைகளையே வேறு தேசங்களிலே மடித்து கொண்டவருக்காய் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நாங்களோ எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்ச காலம் இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் ஓட போகிறோம். இன்னைக்கு விடியவும் பேசினேன், எவ்வளவு காலத்துக்கு ஓட போகிறோம்? உங்கள் வருஷத்துல இருந்து கேல்குலேஷன் பண்ணீங்க, எவ்வளவு நாட்கள் இருந்து எங்களுக்கு இருக்கிறது? என்ன 1000 வருஷம் முன்னாலே வாழ முடியுமா? இல்லை. விசுவாசத்தை காத்துக்கொள், விசுவாசத்தை காத்துக்கொள். உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீதான் காத்துக்கொள்ள முடியும். மற்றவர்களை பார்த்து, அதையும் இதை பார்த்து, உலகத்தில் நடக்கிறதை பார்த்து உன் விசுவாசத்தை நீ தொய்ய விட்டால் இழந்து போய்விடும். அப்போஸ் நான் பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை நான் என்ன செய்தேன், காத்துக்கொண்டேன், காத்துக்கொண்டேன். ஓட்டம் நல்லது, அதை விட விசுவாசம் முக்கியம். ஊழியம் முக்கியம், அதை விட விசுவாசம் முக்கியம். வாழ்க்கை முக்கியம், அதை விட கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அதை விட முக்கியமாக இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. பெரியமானவர்களே, ஆகினாலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. செயல்படுகிறான். விசுவாசம் எப்படித்தான் செயல்படும்? இதனாலதான் எபிரேயருக்கு 12:11 முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது? நம்பப்படுகிறது உறுதி. இவன் கிறிஸ்துவின் இயேசுவின் மீது, ஆண்டவர் மீது உறுதியுள்ள ஒரு விசுவாசம் பிடித்தபடியினாலே தான் நடந்து செல்லக்கூடியதாக இருந்தது. இல்லாவிட்டால் கனவு என்று சொல்லி நினைத்து விட்டு போயிருக்கலாம். பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் பேசுகிற அனுபவங்கள் இருக்கிறதா? நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, கிறிஸ்துவோடு நமக்கு தனிப்பட்ட அனுபவம் வேண்டும். அனுபவம், நான் செய்தியில் பேசுகிறதை குறித்து பேசவில்லை, தேவ பிரசன்னத்திலே நாம் நனைந்து கொள்வதை குறித்து பேசவில்லை. தனிப்பட்ட அனுபவம் தேவனோடு, சத்தத்தை கேட்க முடிகிறதா, உறவாட முடிகிறதா, பரிமாறிக்கொள்ள முடிகிறதா, ஏதாவது சொல்லுகிற பொழுது அதை நாம் தேவனோடு உறவாடக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வு அவரோடு இருக்கிறதா? பிரியமானவர்களே, சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷன் விசுவாசத்தினாலே மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான் சொல்லி எபிரேயர்களை நாம் பார்க்கிறோம். எதை நாம் பார்க்கிறோம் என்பதை சிந்தியுங்கள். திரும்பவும் சபையாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கேட்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், இந்த காலத்தில் இந்த நேரத்திலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் மாத்திரத்தில் நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். இயேசுவை பார்த்தால் மாத்திரத்தில் நாம் ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். உலகத்தையும் நடக்கிறவைகளையும், நம் வாழ்வில் நடக்கிறவைகளையும், நம் சுற்றி நடக்கிறவைகளையும் நாம் பார்த்தால் நம்முடைய ஓட்டம் முடிக்கவே முடியாது, அது அறவழியில் நின்றுவிடும். பவுல் சொல்லுகிறார், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், ஆனால் நல்ல ஒரு ஓட்டம் ஓடினேன், நல்ல ஓட்டம் ஓடினேன். அப்போ நான் பவுலுடைய ஓட்டத்தை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் படாத பாடம் கிடையாது. ஆனால் முடிவில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நல்ல ஓட்டம் இது. எது? அடிபட்ட, காவல் போடப்பட்ட, துக்கப்படுத்தப்பட்ட, துயரப்படுத்தப்பட்ட, வேதனைப்படுத்தப்பட்ட, கொலை செய்ய என்னை தேடினாங்க, ஆனா இவைகள் எல்லாவற்றையும் என் ஓட்டம் நல்லா இருந்தது. இது விசுவாசம். இதுவரைக்கும் நாம ஓடின ஓட்டத்தில் நம்ம அநேக தடவை திரும்பி பார்த்து சொல்றது, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனை, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனை. இன்னைக்கு நம்மளாலே பார்த்து தேவனுடைய சமூகத்தில் சொல்லுவோம், நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, என் விசுவாசம் காத்துக்கொள்ளப்படுவதாக, நீர் வரும் வரைக்கும் என் விசுவாசம் காத்துக்கொள்ளப்பட வேண்டும், எதுவும் அதை உடைத்து விடக்கூடாது. இந்த பூமியிலே நடக்கிறவைகள், என் குடும்பத்திலே நடக்கிறவைகள் எதுவும் என் விசுவாசத்தை பாதித்துக் கொள்ளக்கூடாது. என்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் அது என் விசுவாசத்தை மாவிக்கொண்டு போகக்கூடாது. நல்ல ஓட்டத்தை நான் ஓட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள முடியுமா? பிரியமானவர்களே, நான் பேசுகிறதை கொஞ்சம் சிந்தியுங்கள். உணர்வுள்ள இருதயத்தோடு பாருங்கள். எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இன்னைக்கு எவ்வளவுக்கு கிரியை செய்யும்? விசுவாசம் என்பது கிரியை செய்ய வேண்டும். எவ்வளவுக்கு கிரியை செய்ய முடியும்? எவ்வளவுக்கு? ஆபிரகாமுடைய விசுவாசம் கிரியை செய்தது. போ என்று சொன்னா நடந்து போனா, ஊரை விட்டு, உலகத்தை விட்டு, சொந்தத்தை விட்டு, பந்தத்தை விட்டு போ, போ புறப்பட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இன்னும் ஒரு தடவை ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் காலடிகளை நாம் பார்க்கலாம். 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அருமையான ஒரு காரியம் இருக்கிறது. முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர்.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிகளுக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார்.
அப்படியே ஐந்தாவது வசனத்தை திருப்பி வாசிங்க.
அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான்.
ஓகே, திருப்பி வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை.
அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார், என்ன சொன்னார், உன் ஏக சுதன் சிரேஷ்ட புத்திரனை எனக்கு பலியிடன்னு சொல்லி சொன்னார். சரிதானே? இப்ப இவர் எங்கே போய் கொண்டிருக்கிறார், மோரியா மலையிலே தன் மகனை பலியிடுவதற்கு கடந்து செல்லுகிறார். ஐந்தாவது வசனம் என்ன சொல்லுகிறது, ஐந்தாவது வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது, திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான்.
உங்களிடத்துக்கு நாங்கள் திரும்பி வருவோம். இதை நான் யோசித்த பொழுது, பார்த்த பொழுது, ஒருவேளை அவனுடைய விசுவாச வாழ்க்கையிலே வார்த்தையோடு வார்த்தையாக அது புறப்பட்டு வந்ததோ எனக்கு தெரியாது. ஆனா இவனுடைய செயல்பாடு முழுவதும் தன் மகனை பலியிடுவதற்கு தான் செயல்பட்டான், கத்தி ஓங்கும் வரைக்கும். ஆனால் அதுக்கு 15வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சால், அதுல வார்த்தை சொல்லுகிறது, இந்த மகனை வைத்துத்தான் வானத்து நட்சத்திரங்களை போல, வானத்து நட்சத்திரங்களை போல கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இங்க அதே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வந்து உன் மகனை எனக்கு பலிகொடன்னு சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாம் கொஞ்சம் கூட தயங்காமல் செயல்படுகிற ஒரு விசுவாசத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்கள், இதை நான் வாசித்து விட்டு கொஞ்சம் சிந்தித்தேன். என்னவெனில், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒருபோதும் திருப்பி கொடுப்பதற்கு முடிவெடுப்பதில்லை. நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் என்ன தெரியுமா, இது கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது, இது என்னுடையது தான், இது அவருக்கு இல்ல, மற்ற கொடுக்க முடியாது. ஆனா இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே ஆசீர்வாதத்தை திரும்ப தாண்டு சொல்லுகிறார். ஆபிரகாமமோ அதை பிடியாமல், அதை தன்னுடையது என்று சொல்லாமல், இது எனக்குரியது என்று சொல்லாமல், அவன் இதையும் சொல்ல, சந்ததியெல்லாம் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றதையும் அதை விட்டு தன் பிள்ளையை கொண்டு போய் பலியிடுவதற்கு சகல ஆயத்தங்களும் செய்கிறான். விசுவாசம், விசுவாசம். ஆனா ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். யோசிக்கலாம் இல்லையா, இவனும் போனா அடுத்த சந்ததி எப்படி பெருகுவது, அவனுக்கு வயசு போயிட்டு எப்படி நடப்பும். இது விசுவாசம், இதுதான் விசுவாசம். இப்படிதான் விசுவாசம் கிரியை செய்யும் பாருங்க. ஆனா நம் வாழ்விலையோ சின்ன சின்ன காரியங்கள், அற்பமான காரியங்களுக்கு அச்சோ கர்த்தரை நம்புவதில்லை, கர்த்தரிடத்தில் சரியாக நம்பி நாம் நடப்பதில்லை, சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்கு. ஆபிரகாம் கேட்டது பெரிய காரியம், மகனை கொடு, பலியிடு, சந்ததி பெறுகிறதெல்லாம் அடுத்த காரியம். இப்பொழுது எனக்கு தேவை இது, செய்ய முடியுமா எவரிலே சொல்லப்படுகிறது. அதையும் செய்தான், விசுவாசத்தினாலே செய்தான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் மகனையும் தூக்கி கொண்டு போனான் பலியிடுவதற்கு. இன்றைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், பல ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு நீயும் நானும் வைத்திருக்கிறது எல்லாம் கர்த்தர் தந்தது. ஆனால் அதே ஆண்டவர் இதை தான் சொல்லி கேட்கிற பொழுது நம்மளாலே செயல்பட முடிகிறதா, செயல்பட முடிகிறதா, செயல்படப்படுகிறதா? நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் இடத்துல காணியத்தா பூமியத்தான் சொன்னா எழுதி வச்சுட்டு பறந்து போயிருப்பான். ஆனா அவன் ஒரே மகன், சிரேஷ்ட மகன், சந்ததியை பெருக பண்ண போகிறது என்று சொன்ன அந்த மகன், ஆணச்சி நட்சத்திரங்களை போல என் சந்ததியை பெருக பண்ணுவேன் அந்த மகன், மணல் பூமியில் உள்ள மணலை போல பெருக பண்ணுவேன் அந்த மகனை ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறோம், இப்படிப்பட்டவைகளை தேவன் எங்களிடத்திலே கேட்க மாட்டார், அவர் இரக்கம் நிறைந்தவர், அவர் இப்படி கேட்க மாட்டார், அவர் இல்லை எங்களை ஆசீர்வதி, அப்படியே எங்களை ஆசீர்வதித்தார் என்ற கேள்விகளை கேட்டு விசுவாசத்தை மடங்கடிக்கிறோம். பெரியமானவர்களே, எங்களுக்கு விருப்பம் இல்லாதவைகள் தேவன் கேட்கிற பொழுது அதற்கு நாலு காரியங்களை வைத்து நாம் எங்களை சரிப்படுத்திக் கொள்ளுகிறோம், நாம் எங்களை சமாதானப்படுத்திக் கொள்ளுகிறோம். விசுவாசம் கிரியை செய்ய முடியவில்லை, விசுவாசத்தின்படி நம்மளால் நடக்க முடியவில்லை அநேக தடவைகள்ல. தெரியுமா, அநேக தடவைகள்ல எங்கள் இருதயத்தை நாம் சரிப்படுத்துவதற்கு நாலு காரியம் வைத்துக் கொள்வோம். இருதயம் எங்களை கேள்வி கேட்கும், இருதயம் குமரும், இருதயம் அப்படி இப்படி நிற்கும், அதை சரிப்படுத்துவதற்கு நாலு காரியம் எங்களுடைய இருதயத்துக்கு திருப்தியாகிற அளவுக்கு நாம் எங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனாலோ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு போ, உனக்கு ஒரு புத்திரனை தருவேன், அவனுடாக இந்த பூமியிலே வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, உன் மகனை கொடு, உன் மகனை கொடு. ஆனா விசுவாசத்தின் தகப்பனண்டு எப்படி பெயர் பெற்றாரோ அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, நானும் என் மகனும் போயிட்டு கர்த்தரை தொழுது கொண்டு திரும்ப நாங்கள் வருவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், வலியிடு. இவன் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா, நான் வருவேன், நான் திரும்பி வருவேன், நான் பலியிட்டு விட்டு நான் திரும்பி வருவேன் என்று சொல்ல வேண்டும். மாறியோ தெரிந்தோ தெரியாமலோ அவன் சிந்தனையில எங்கே இருந்தானோ, தன் அவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இல்லாம இருந்ததோ, அவனுடைய சூழ்நிலையிலே அவன் தள்ளாடி போயிருந்தானோ, அவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நானும் என் மகனும் திரும்பி நாங்க வருவோம், வருவோம். இதுக்கு பெயர் விசுவாசம். நம்முடைய விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது பிரியமானவர்களே? சாத்தியங்கள் இல்லாத பொழுதும் சாத்தியங்களாக நாம் நடந்து கொள்ளுகிறோமா? வழி இல்லாத பொழுதும் வழி இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொள்ளுகிறோமா? ஆபிரகாமுக்கு ஒரு வழியுமே இல்லை, பலியிட்டு தான் ஆக வேண்டும். அவன் கத்தியை தூக்கி ஓங்கிக் கொண்டு நிற்கிறான், வெட்டுறதுக்கு ஆயிட்டோம். நான் நினைக்கிறேன், நான் 100% நம்புறேன், ஆண்டவர் ஒரு செகண்ட் நின்றிருந்தா விழுந்திருக்கும் காரியம். இன்னைக்கு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் பார்த்திருப்போமா? அல்லாவிட்டால் ஆபிரகாம் ஒரு கொலைகாரன் என்று சொல்லி நாம் பார்த்திருப்போமா? சரித்திரம் மாறியிருக்கும், எழுத்துக்கள் மாறியிருக்கும், ஒருவேளை தேவன் அதிலே பிரியப்பட்டிருக்கலாம், ஆனால் அவனுடைய அடுத்த பக்கங்கள் மாற்றங்கள் உடைந்ததா, அவன் உடைந்திருக்கலாம், அவன் தன் வாழ்க்கையை உடைந்து போட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா அவன் செய்தது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படைத்தான், விசுவாசத்திலே கீழ்ப்படைத்தான். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்விலே வந்தால் உங்களால் என்னாலே நிக்க முடியுமா? இன்றைக்கு இந்த நாட்களிலே கர்த்தர் உன்னிடத்தில் பெரிய ஒரு காரியத்தை எதிர்பார்த்தால் உன்னாலே தைரியமாக செயல்பட முடியுமா? விசுவாசம் எப்படிப்பட்டது? விசுவாசத்தை குறித்து பேசுகிறோம், விசுவாசிகளை குறித்து பேசுகிறோம், எங்கள் விசுவாசம் பெருதென்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனா தேவன் இன்றைக்கு வந்து ஒரு காரியத்தை சொன்னால் நம்மளால் செய்ய முடியுமா? இன்றைக்கு இந்த இரவிலே தேவன் உண்டத்திலே வந்து குடும்பத்தை விட்டு புறப்படு, தேசத்தை விட்டு புறப்படு, உன் பிள்ளையை எனக்கு ஒப்புக்கொடு. செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? பெரியமானவர்களே, பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கிற சுதந்திரம் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணி பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனால் அதே பிள்ளைகளை தேவன் கேட்கிற பொழுது நம்மளால் கொடுக்க முடியவில்லை, நம்மளால் கொடுக்க முடியவில்லை. ஆனா நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறோம். இந்த விஷயத்துல ஜெபக்குமார் பிரதர், அந்த மனுஷனுடைய வாழ்வும் ஒரு மாதிரியான வாழ்வுதான், ஒரு மாதிரியான வாழ்வுதான். ஆனா நாங்களோ பிள்ளைகள் என்ற உடனே உடைந்து விடுகிறோம், பிள்ளைகள் என்ற உடனே நொந்து விடுகிறோம். பிரியமான தேவன் பிள்ளைகளே, நான் அப்படி இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் எங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது? எவ்வளவு தூரத்துக்கு நாம் கர்த்தருக்காய் போவோம்? எவ்வளவு தூரத்துக்கு நாம் கர்த்தருக்கு செயல்பட முடியும்? இன்றைக்கு அதுக்கும் விசேஷமாக இந்த நாட்களிலே நம்பிக்கையே இல்லாத உலகம், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை இன்றைக்கு எதுக்கு நம்ம கரத்திலே இல்லை. நம்முடைய விசுவாசம் எவ்வளவுக்கு கிரியை செய்கிறது, எவ்வளவுக்கு செய்ய முடியும் சொல்லுங்கள் பிரியமானவர்களே. இந்த மாலை பொழுதிலே நம்முடைய விசுவாசத்தை கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து நம்மளை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது. நம்முடைய விசுவாசம் கர்த்தருக்காக எவ்வளவுக்கு செயல்படும், எவ்வளவு தூரம் செயல்படும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு நல்லதாயிருக்கும். ஆபிரகாமே, உன் தேசத்தை விட்டு புறப்படு. ஆபிரகாமே, உன் பிள்ளை எனக்காய் கொடு. ஆபிரகாமே, நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ போ. ஆபிரகாமே, புறப்படு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பு என்பது விசுவாசத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அழைப்பு என்பது கீழ்ப்படிவோடு, விசுவாசம் என்பது கீழ்ப்படிவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இவைகள் இல்லாமல் கிரியை செய்ய முடியாது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், விசுவாசத்திலே நான் நடக்கிற பொழுது எல்லாமே நல்லா இருக்கும் என்று சொல்லி நாம் பழகிக் கொள்ளுகிறோம். எல்லாமே சப்தாக இருக்கும், கர்த்தர்தானே நடத்துகிறார், எல்லாம் வழிகள் திறந்திருக்கும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் நம்மளோடு இருந்தாலும் வழிகள் பூட்டப்பட்டிருக்கும், வழிகள் கஷ்டமாக இருக்கும். தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் கிரியங்கள் பெரிதாக இருக்கும். இன்னைக்கு கிரியங்கள் இல்லாமல் நாம் கர்த்தருடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடிக்க விரும்புகிறோம். பிரியமானவர்களே, ஆபிரகாமிடத்திலே தேவன் கேட்ட விசுவாசத்தின் ஓட்டத்துக்கு கேட்ட கிரியம் பெரிது. அது நம்ப முடியாதது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனா விசுவாச ஓட்டமும், விசுவாச பந்தயமும், விசுவாச வாழ்க்கையும் எதையெல்லாம் கேட்கும் என்று சொல்லி உங்களுக்கு யாருக்கும் சரியான அளவுக்கு தெரியாது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். கடினமானது. உயிரை கூட கர்த்தர் கேட்பார், உன் வாழ்க்கையை கர்த்தர் கேட்பார், உன் பிள்ளைகளை கேட்பார். நாட்களுக்கு தக்க விதத்தில் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், நான் சிவரில் இருந்து ஆடி பாடி கொண்டாடி இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி நாம் நினைத்து இதிலேயே பல காரியங்களை குறித்து சிந்தித்து உதறிக்கொண்டு நாம் நிற்கிறோம். பெரியமானவர்களே, ஆண்டவர் இந்த இரவிலே உன்னிடத்திலே வந்து உன் வாழ்க்கை கொடு, பிள்ளையை கொடு, உன்னை கொடு என்று சொல்லி சொன்னார், எவ்வளவுக்கு கிரியை செய்வீர்கள், எவ்வளவுக்கு செயல்படுவீர்கள். உண்மையாய் தேவனுக்கு பதில் கொடுங்க, சும்மா ஒன்றும் சொல்லாதிருங்க. பிரியமானவர்களே, நான் உட்பட எவ்வளவுக்கு இப்படிப்பட்ட விசுவாச ஓட்டத்திலே நாம் கத்திருக்கங்களை ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி என்ன சொல்ல முடியாது. ஆனா இனி வருகிற நாட்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசம் கர்த்தருடைய சமூகத்திலே வைக்கப்பட வேண்டும். விசுவாசத்திலே நாம் நடக்க வேண்டிய காலங்கள் வருகிறது. விசுவாசத்திலே எங்களுடைய ஓட்டம் கர்த்தர் நிரூபிக்க சொல்லி கேட்கிற நாட்கள் வருகிறது. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய ஓட்டத்தை, விசுவாசத்தை, கர்த்தரை எவ்வளவுக்கு நம்புகிறோம் என்பதை நாம் அவருக்கு நிரூபித்தே ஆக வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் ஓடின ஓட்டத்தை போல, இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை போல இனி வருகிற நாட்கள் இருக்கவே இருக்காது. இந்த வருஷத்தின் முடிவிலே அநேக மாற்றங்களை நாம் காண வேண்டியதாக இருக்கும், அநேக காரியங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற எங்களில் எத்தனை பேர் இந்த வருஷத்தின் முடிவிலே இருப்போம் என்பது கூட நம் கரத்தில் அல்ல. பிரியமானவர்களே, விசுவாசமாயிருங்கள், கர்த்தரை நம்புங்கள், தேவனை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு சரியான விதத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை என்று விசுவாசத்தை பார்த்து மெச்சத்தக்கனவே ஆக உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். பிரியமானவர்களே, அதற்கு மேலாக ஒன்று சொல்லவா, அவரை பாருங்கள். பேதுருவை போல அவரை பார்த்து நீங்கள் நடக்கும் வரைக்கும் சரியாக நடக்க முடியும், சரியாக நடக்க முடியும். அக்கம் பக்கம் எப்பொழுது பார்க்கிறீர்களோ அது உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணும். கிறிஸ்துவை விட்டு நீங்கள் விலகுவதற்கு அது வழிவகுத்து விடும். ஆகையினாலே கர்த்தரை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள், முடிவு பர்யந்தம் அவர் நம்மளோடு இருப்பார். தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஆராயுங்க. தேவன் உங்களை பார்க்கிறார், நான் அல்ல, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். என் விசுவாசம் எப்படிப்பட்டது? கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்லொரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை, நல்லொரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தரை நம்புகிற ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக ஆண்டவரே. உன்னை கரத்துக்குள்ள எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம், சபையை ஒப்படைக்கிறோம். விசுவாசத்திலே வளர அவர்காமலை போல ஒரு கீழ்ப்படித்தோடு செயல்பட கர்த்தர் தெய்வம் இயேசு எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்னவரே, கடந்த முறை பார்த்த செய்திகள் அதை இணைத்து, அன்னவரே இந்த நாட்களில் பார்த்த செய்திகளையும் இணைத்து, என் தகப்பனே விசுவாசிகள் ஆகிய எங்களுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட விசுவாசம், அற்ப விசுவாசம் இருக்கிறதா அன்னவரே? அல்லாவிட்டால் இஸ்ரவேலர்களே, நீர் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லையே என்று சொல்லுகிறீரா? ஆபிரகாமுக்குள்ளே இருந்த விசுவாசமா? அல்லாவிட்டால் இன்னைக்கு நாம் சொல்லுகிறோமா, நீர் இருந்திருந்தே ஆனால் லாசர் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவரே, நீங்க நின்றாதான் அற்புதம் நடக்கும் என்று சொல்றீங்களா? ஆனா அதே ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பிரியமானவர்களே. அதே தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பிரியமானவர்களே. அதே ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பிரியமானவர்களே. விசுவாசம் என்கிறதே நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதது நிச்சயம். அது நமக்குள்ளே பட்டி எரிவதாக, பட்டி எரிவதாக கர்த்தர் எங்களுக்குள்ளே அருமையான ஒரு விசுவாசத்தை உருவாக்குவாராக. இன்றைக்கு காலத்துக்கு நேரத்துக்கு ஏற்ற விதத்தில் தெய்வம் நம்பிக்கையை, விசுவாசத்தை தெய்வத்தின் மீது வட்டிக்க பண்ணுவாராக, வட்டிக்க பண்ணுவாராக. இந்த கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். நடத்துங்கப்பா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.